சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பதினொன்று, எஜமான் உத்தரவுப்படி, பகுதி இரண்டு. சுந்தரம் பிள்ளையின் மாளிகையில் விளக்குகளெல்லாம் முன்போலவே எரிந்து கொண்டிருந்தன. தம்முடைய அறையில்தான் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அருகில் இருந்த சோபாவில் சுந்தரி முன்போலவே சாய்ந்து கொண்டிருந்தாள். ஒரே ஒரு மாறுதல், பெரிய மாறுதல் அது. அவர்கள் இருவர் முகத்திலும் இருந்த சந்தோஷம் அடியோடு மறைந்துவிட்டது. சுந்தரம் பிள்ளை புன்சிரிப்பு சிரிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் நெற்றியில் இருந்த சுருக்கங்களும் கண்களில் இருந்த கொடுமையும் கலைத்து விட்டிருந்த கிராப்பும் அவருடைய நெஞ்சிலே ஓயாது எழும்பிக் கொண்டிருந்த கனலுக்கு அத்தாட்சியாக விளங்கின. அவர் சுந்தரி அருகே இருப்பதை உணர்ந்ததாகவே தோன்றவில்லை. தோல்வி என்பது அவருடைய அகராதியில் இல்லாத வார்த்தை. நினைத்தது நடந்தது என்பதே அவருக்கு தவறாமல் ஏற்பட்ட அனுபவம். அவருடைய அபிப்பிராயத்திற்கு எதிராக ஒருவன் நடந்தான் என்று அவர் கேள்விப்பட்டதில்லை. அவருடைய ஆட்களில் ஒருவனால் சொன்னபடி நடக்க முடியவில்லை என்பதை அவர் பொறுக்க மாட்டார். தம்பியை அவர் எத்தனையோ பெரிய வேலைகளில் ஈடுபடுத்தியிருக்கிறார். போனில் கூப்பிட வேண்டியதுதான். தம்பி, இன்ன இடத்தில் இன்ன காரியம் நடக்க வேண்டும், அல்லது தம்பி, இந்த ஆசாமி நமக்கு வேண்டாதவன் என்று ஒரு பேச்சு சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் அது பற்றி அவர் மறந்துவிடலாம். அத்தனை நம்பகமானவன் தம்பி ஒரு முறை குறித்தவராதவன். அப்பேற்பட்ட ஒருவன் அவர் எதிரில் என்று ஒரு சின்ன பயலை நழுவவிட்டான். அது ஒரு பிசகு. பிசகு என்பதை அவர் காதுகள் கேட்க விரும்பவில்லை. ஒரு கணம் முகமெல்லாம் சுருங்கியது. ஒருவேளை சங்கரனுக்கும் தம்பிக்கும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் என்று இருந்து இருவரும் அவர் முன் ஒரு நாடகம் நடத்தி காட்டியிருப்பார்களோ என்ற சந்தேகம் எழுந்து ஊசலாடியது. இருக்காது என்று சமாதானம் செய்து கொண்டார் அவராகவே. சந்தேகம் ஏற்பட்டதற்கும் அது அழிந்ததற்கும் எவ்வித காரணமும் இல்லை. அவர்கள் நடத்திய தொழிலின் சாபக்கேடுதான் அது. இந்த நிமிஷம் பரம மித்திரர்களாக இருப்பவர்கள் மறுநிமிஷம் ஜன்ம வைரிகளாக மாறுவது அதில் சகஜம்தான். அவர் கண்ணாலே கண்டார் கடோத்கஜன் போன்ற ஒரு ஆளை அந்த சின்ன பயல் கீழே தள்ளியதை. வெறும் முரட்டு பலம் மட்டும் போதாது என்ற அறிவு திரும்ப திரும்ப சொல்லியது. சொற்ப பலத்தை மூளையுடன் உபயோகித்து காணும் பலன் வெறும் தடித்தனத்தினால் கிடைக்கும் பலனை விட எத்தனையோ பங்கு மேல். சுந்தரி அவரையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த முகத்தின் மாறுதல்களைக் கொண்டே மனதில் பாயும் பலவித எண்ணங்களையும் புத்தகம் போல் படித்தாள். ஒரு குறும்பு நகை அவள் முகத்தில் விளையாடியது. என்னங்க, தம்பி சமர்த்தை பார்த்துவிட்டோமே சற்று முன்னாலே என்றாள் மெல்ல. நீ சும்மா இரு. உன்னை நான் இங்கிருந்து போக சொன்னேனா இல்லையா? ஏன் வந்தாய்? இருக்கலாம், நான் இருந்தால் உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? உனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. நீ இருப்பது தப்பு. எழுந்து உள்ளே போ.
இங்கே நடப்பதெல்லாம் தப்பாக இருக்கிறதே, அதோடு இந்த ஒரு தப்பும் சேர்ந்து கொள்ளட்டும்.
சுந்தரி, 4 வருஷம் நான் உன் வேதனையை பொறுத்து கொண்டு விட்டேன். என் பொறுமை தீர்ந்துவிட்டது. இனிமேலும் பொறுக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து போச்சு. ஆமாம்.
இடம் கொடுத்து போச்சா என்று அழகு காட்டினாள் சுந்தரி.
சுந்தரம் கடும் கோபமாக எழுந்துவிட்டார். அவள் கையை முரட்டுத்தனமாக பற்றி இழுத்து அவளை சோபாவிலிருந்து கீழே தள்ளினார். அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள செய்த முயற்சிகளெல்லாம் பயனற்றதாக்கி தர தரவென்று இழுத்து சென்று அறைக்கு வெளியே வாசற்படி கப்பால் கொண்டுவிட்டு, இங்கே மறுபடி நீ தலை காட்டினாயோ நான் கொன்றுவிடுவேன். கொன்றுவிடுவேன் என்றால் நிச்சயம் உன் உயிரை வாங்கிவிடுவேன். போ என்று கர்ஜனை செய்தார். சுந்தரி மறுபடி முரண்டு செய்தாள். சுந்தரம் சொன்னபடியே பொறுமை இழந்து கையை ஓங்கி பளார் என்று அவள் கன்னத்தில் வைத்தார். அந்த அதிர்ச்சி நீங்கும் முன் தொடர்ந்து பிடரியிலும் தோளிலும் 2 அறைகள் விழுந்தன. போ, இன்றைக்கு இது போதும், நிற்காதே என்ற எச்சரிக்கையுடன் தம் இடத்திற்கு திரும்பிவிட்டார். வாசற்படியில் நின்றபடியே 5 நிமிஷங்கள் சுந்தரி விம்முவதை அவர் கவனித்தார். அதன்பின் அவள் சென்று விட்டாள் என்று யூகித்து பழையபடி தீவிரமான யோசனையில் ஆழ்ந்தார். 30 மணி நேரம் நிசப்தமாக கழிந்தது. எதிரே தம்பி வந்து நின்றான். ஒன்றுமே சொல்லாது தலை குனிந்து நிற்பதிலிருந்தே சென்ற காரியம் காய் என்று அவர் உணர்ந்து கொண்டார். எனக்கு வெட்கமாக இருக்கிறது தம்பி. இன்றைக்கு நடந்தது 4 பேருக்கு தெரிந்தால் என்ன சொல்வார்கள்? ஒரு வாண்டு பயல் நம்மை ஏமாற்றியிருக்கிறான். அவன் எங்கே போனான் என்று யாருக்குமே தெரியவில்லையா?
இல்லை என்றான் தம்பி சுருக்கமாக.
அவனை கொண்டு போக வேறு யாரேனும் காத்திருந்தார்களா?
நிச்சயமாக அப்படியில்லை, ஓடித்தான் தப்பிக்கொண்டிருக்கிறான்.
10 நிமிஷத்திற்குள் எங்கே ஓடிவிட முடியும்? என்னிடம் கதையா சொல்கிறாய்? எங்கேயும் பார்த்து விட்டீர்களா?
ஒரு இடம் பாக்கியில்லை.
இது என்ன ஐயா மர்மமாக இருக்கிறது? சுற்றுப்புறமெல்லாம் ஒரே மைதானம், ஒளிய ஒரு இடம் கிடையாது. விளக்கை போட்டுக்கொண்டு தேடிவிட்டு வந்து காணோம் என்கிறீர்களே, அப்புறம் உங்களை எதற்குத்தான் நான் நம்புகிறது? அப்புறம் செங்கல்வராய பிள்ளையை காணோம் என்பார்கள். நான் இருக்கிறதா ஓடிப்போவதா உங்களை நம்பிவிட்டு?
செங்கல்வராய பிள்ளை ஒரு நாளும் எங்கும் போய்விடமாட்டார். இந்த பயல் இப்படி ஓடுவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
அவன் கூடத்தான் நீ இன்றைக்கு பார்த்து பிடித்து கொண்டு வருவாய் என்று எதிர்பார்க்கவில்லை. அதற்காக அவன் தப்பி ஓடாமல் இருந்தானா? நன்றாக இருக்கிறதை நீ காட்டுகிற காரணம். இத்தனை நாள் நடக்காத பிசகுகள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கின்றன.
நான் என்ன செய்வேன்?
இதை கேட்டதும் சுந்தரம் பிள்ளையின் முகம் செக்க செவேல் என்று சிவந்தது. உதடுகள் துடித்தன. அபரிமிதமான கோபம் அவர் உடலை உலுக்கியது. அதை மட்டும் என்னிடம் பேசாதே. நான் என்ன செய்வேன்? அப்படி சொன்னால் வேலை செய்ய யோகியதே இல்லை என்ற அர்த்தம். கையாலாகாதவன்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறது தம்பி என்று கூச்சல் போட்டார்.
எப்படியாவது அவனை பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன் என்றான் தம்பி.
அப்படித்தான், எப்படியாவது பையை கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுகிறேன் என்று இவன் சொன்னான். என்ன ஆயிற்று? இன்றைக்கு வரை அது கிடைத்ததா?
தம்பி உதட்டை கடித்து கொண்டான். சுந்தரம் பிள்ளையுடன் பேசி பிரயோசனமில்லை. அவர் கொடுக்கிற வெகுமதிகள் விசுவாசத்துக்காகவே இல்லை, வெற்றிக்காக மட்டுமே. வெற்றி காண்பித்தால் வெகுமதி, இல்லையோ தண்டனை. அதில் ஈவிரக்கம் காட்டுவதற்கு இதயம் அவரிடம் இல்லை. இன்றைக்கு தம்பி வேண்டியவன். நாளைக்கு அவனை தீர்த்து கட்ட இன்னொரு ஆசாமி முளைத்துவிடலாம். அவரால் ஆகாத காரியம் இல்லை. பணம் செய்கிற வேலை இது. தம்பி சிறிது நேரம் பதில் சொல்லவில்லை. பிறகு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவு ஆக வேண்டும் என்றான்.
என்ன செய்கிறதா? நான் சொல்லித்தர வேண்டுமா உனக்கு? உனக்கு இனிமேல் ஒரே ஒரு வேலைதான். தாமோதரனையோ சங்கரனையோ எங்கே கண்டாலும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் அந்த வேலை.
அவர்கள் திமிரினார்களானால் அங்கேயே மண்டையை உடைத்து போட்டுவிடுவேன். அதற்கு உங்கள் அனுமதி தேவை என்றான் தம்பி. சுந்தரம் பிள்ளை இதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் கண்களை மூடிக்கொண்டார். இம்மாதிரியான சுபாவம் அவருக்குண்டு. பதில் சொன்னால் தன் கையாளுக்கு இடம் கொடுத்து போகும், தலைக்கு மேல் ஏறி உட்கார்ந்து கொள்வான் என்ற சம்சயம் உண்டாகையால், எனக்கு அக்கறை இல்லை, உன் இஷ்டப்படி செய், இதையெல்லாம் என்னிடம் சொல்லிக்கொள்ளாதே என்ற அர்த்தத்தில் கண்ணை மூடிக்கொள்வார். எதிராளி அவ்விடம் விட்டு நகர்ந்து செல்லும் வரையில் கண்களை திறக்க மாட்டார். தம்பி சென்று விட்டான். அவன் உள்ளம் இருண்டு போய்க் கிடந்தது. விவரிக்க இயலாத கலவரம் ஒன்று அவனை பற்றி கொண்டிருந்தது. சங்கரன் தப்பி ஓடினது என்னவோ அவனுடைய பிசகு இல்லை, அஜாக்கிரதையும் இல்லை. அது விதி என்று அவன் நினைத்தான். ஆனால் சுந்தரம் பிள்ளை அதை ஒப்புக்கொள்ள மறுத்தார். பிசகு என்று சாதித்தார். பிசகு செய்தால் அவரிடம் பிழைப்பது அரிது. அவருக்கு அதிருப்தி என்றால் எப்படி தண்டிப்பார் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. சிரித்து கொண்டே எத்தனையோ பேருக்கு குழி பறித்திருக்கிறார்.
தம்பி தலையை சொரிந்து கொண்டான். சுந்தரம் பிள்ளை இஷ்டப்பட்டால் அந்த தலை அங்கே இல்லாமல் வேறெங்கானும் உருண்டு கொண்டிருந்தாலும் இருக்கலாம்.
சுந்தரம் பிள்ளை டெலிபோனை எடுத்து ஒரு நபரை அழைத்தார். வெகு நேரம் மணி அடித்து கொண்டே இருந்தது. பொறுமையாக காத்திருந்தார். அவருக்கு பொறுமையாகவும் இருக்க முடியும். சன நேரத்தில் கோபம் கொள்ளவும் தெரியும். ஹலோ என்ற குரல் கேட்டதும் ரிசீவரையும் தமது உதடுகளையும் சேர்த்து ஒரு கையினால் மூடிக்கொண்டு வெகு ரகசியமாக பேசினார்.
யார்? நாயர்தானே பேசுறது என்று கேட்டார்.
ஆமாம். குரலும் பேசும் விதமும் நபர் பற்றி சந்தேகமில்லை என்பதை அறிவித்தன.
உன்னால் சீக்கிரம் ஒரு காரியம் ஆக வேண்டும் எனக்கு.
ஆகையிட்டால் செய்ய காத்திருக்கிறேன்.
நம்ப தம்பி வர வர சுகமில்லை.
ஓ,
ஆமாம், எனக்கு திருப்தி இல்லை. இன்றைக்கு ஒரு பெரிய பிசகு செய்துவிட்டான். அது பிசகா அல்லது துரோகமா என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை இன்னும்.
சோ, அப்படியா?
அவனை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். துரோகம் செய்கிறான் என்றால் என்ன மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு சொல்ல வேண்டுமா?
தேவையில்லை, தேவையில்லை.
நான் உடனே கவனிக்கிறேன். அப்புறம் அடுத்த ஆக்ஞை என்ன? தேனாம்பேட்டை பங்களாவிலிருந்து செங்கல்வராய பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம்.
என் காதிலே விழுந்துட்டது. கந்தையா சொன்னான்.
புருவத்தை உயர்த்தி உதட்டை கடித்து கொண்டார் சுந்தரம் பிள்ளை. அவர் முகபாவத்தை நாயர் கண்டிருந்தால் சிறிது கலங்கியே இருப்பார். கந்தையாவுக்கு வாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. சீக்கிரத்தில் அதை மூட வேண்டியதுதான். ஆனால் இப்போ இன்னும் முக்கியமான வேலைகள் காத்திருக்கின்றன. இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு, தம்பி ஒரு பிசகு செய்துவிட்டான், அதனால் சில தொந்தரவுகள் தொடர்ந்து ஏற்படும் என்று நினைக்கிறேன் என்று நிறுத்தினார்.
நாயரிடம் சொல்லிவிடுங்கள், பார்த்து கொள்கிறான். உங்களுக்கு கவலையே வேண்டாம்.
சிஐடி சந்துரு இப்போது செங்கல்வராய பிள்ளை பங்களாவில் போய் முகாம் போட்டிருக்கிறான்.
அதையும் கேள்விப்பட்டேன். அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா? போலீஸ் கூட நாம் நேருக்கு நேர் நிற்பது வாடிக்கை இல்லை என்று சொல்வீர்களே.
அதை சொல்லவில்லை. அவன் போயிருப்பது செங்கல்வராய பிள்ளையின் மகள் இந்திராவுக்காக.
சரி.
இந்திரா கூட இருந்து தூண்டுகிற வரையில் சந்துரு சும்மா இருக்க மாட்டான். அவளை நாம் கொண்டு வந்துவிட வேண்டும்.
எப்போது?
நாயர் எப்போது என்று கேட்கிறதானால் நானே நாளைக்கு ஏற்பாடு செய்ய மாட்டேனா? இப்போது நடந்தாக வேண்டும். இங்கிருந்து தப்பியோடி போன பயல் சந்துருவை போய் சேர்கிறதற்குள் அவள் இங்கே வந்தாக வேண்டும்.
எங்கே வர வேண்டும்?
இங்கே நம் பங்களாவுக்கு வந்துவிட்டால் பிற்பாடு நான் பார்த்து கொள்கிறேன்.
சரி, நீங்கள் அதை மறந்துடுங்க, நான் கவனித்துக் கொள்கிறேன்.
நாயரின் குரல் கணீர் என்று கேட்டது. சுந்தரம் பிள்ளைக்கு தெம்பு அளித்தது. அந்த குரலிலிருந்து மட்டும் ஆள் எப்படி இருப்பான் என்று யூகிப்பதானால் 6.5 அடி உயரத்தில் ஒரு முண்டன் என்றுதான் தோன்றும். நேரில் பார்த்தாலோ முற்றும் ஏமாற்றம். வற்றின உடலாக 4.5 அடியே இருப்பான் நாயர். அவன் நடப்பதையும் விழிப்பதையும் பார்த்தால் இவனா இப்படி பேசுவான்? இவன் கூட ஒரு துஷ்டத்தனம் செய்வானா என்று ஆச்சரியம் மேலிடும். கிராதக நெஞ்சம் படைத்த அசுரர்களுக்கும் முதுகில் மண் காட்டும் துஷ்டன் அவன். காசுக்கு எதையும் செய்ய அஞ்சாத போக்கிரி. அடுத்து கெடுக்கும் அக்கிரமக்காரன். அவனையும் சுந்தரம் பிள்ளை நம்புவதில்லை. ஜாக்கிரதையாக இருப்பார். அதிகமாக உபயோகித்துக் கொள்வதானால் கைமேல் காசும் அதற்கு மேல் பணமும் வைப்பார்.
தம்பியின் மேல் சந்தேகம் வரவேதான் நாயரிடம் போக வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இப்போது வந்தது.
நாயர் 5 நிமிஷத்திற்கெல்லாம் வெளியே வந்துவிட்டான். சைக்கிளை எடுத்துக்கொண்டு 2 தெருவுக்கப்பால் இருந்த கந்தையாவை எழுப்பினான்.
முக்கிய காரியம், வண்டி வேண்டியிருக்கும், நீயும் கூட வரவேண்டும், புறப்படு என்றான்.
கந்தையா அரை தூக்கத்தில், எதற்காக என்று உருமினான்.
பிற்பாடு அதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள். எஜமான் உத்தரவு. போன் வந்துவிட்டது. எங்கே நேரமாக்குகிறாயே என்றான் நாயர்.
15 நிமிஷங்களில் மோட்டார் ஏற்பாடாகிவிட்டது. கந்தையாவும் நாயரும் பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள். தேனாம்பேட்டையை நோக்கி வண்டி ஓடியது.
இன்றைக்கு 2ம் முறை இது என்றான் கந்தையன். அதே இடத்திற்கு அதே மாதிரி வேலைதான். அப்பனை நீ அழைத்து போனாய், நான் மகளை அழைத்து கொண்டு வருகிறேன் என்றான் நாயர் இழித்து.
இது அவசியமா? எஜமான் ஏனோ அரண்டு போய் இப்படி அவசரப்படுகிறார் என்று நினைக்கிறேன் என்றான் கந்தையன்.
எஜமான் காரியங்களை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை, அதெல்லாம் உபயோகமில்லை என்றான் நாயர்.
சந்துருவிடம் பயமா என்றான் கந்தையன்.
எனக்கு உன்னுடன் பேச பயமாயிருக்கிறது என்று நாயர் சம்பாஷணையை முடித்து கொண்டான்.
கதவை உடைத்து கொண்டு உள்ளே பிரவேசித்த மதுரநாயகமும் சந்துருவும் கீழே கிடந்த கணேசனையும் அறை முழுதும் அலங்கோலமாக கிடந்த நிலையையும் கண்டார்கள். கணேசன் முன்னிரவில் கிடந்ததற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அப்போது அவன் தூங்கினவன் போல் காணப்பட்டான். இப்போது இறந்தவன் போலவே கிடந்தான். மார்பில் சட்டென்று கையை வைத்து பார்த்தான் சந்துரு.
உயிர் இருக்கிறதா? அண்ணா பிழைப்பானா என்று அலறினாள் இந்திரா.
யாரேனும் கீழே போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர வேண்டுமே, சீக்கிரம் என்றான் சந்துரு.
இந்திரா ஒரு துள்ளு துள்ளினான். யாரும் தடுத்து நிறுத்தும் முன் அவளே கீழே ஓடிவிட்டாள். 2 மாடிகள் இறங்கி தரையில் கால் வைத்த சமயம் கீழே படி அருகில் ஒளிந்திருந்த நாயர் அவளை பூனை போல் பின்பற்றினான்.
ஒரு வித வாசனையுடன் கைக்குட்டை தன் முகத்தை மூடுவதை இந்திரா உணர்ந்தாள்.
அவள் பலத்தையெல்லாம் யாரோ ஆக்கர்ஷித்து வெறும் பதறாக அவளை கீழே தள்ளுவது போன்ற ஒரு பிரம்மை உண்டாயிற்று. கால்கள் தோய்ந்தன. கீழே விழும்போது
மண்டை மடார் என்று கீழே முட்டும் என்று நினைத்தாள். ஆனால் விழும் முன் இரு கரங்கள் அவளை தாங்கிக் கொண்டன. அதன் பின் அவள் விழித்து கொண்டபோது ஒரு மோட்டாரில் அவள் சென்று கொண்டிருந்தாள். இருபுறமும் இரு ஆட்கள் உட்கார்ந்திருந்தார்கள். இருவரையும் இதற்கு முன் அவள் கண்டதே இல்லை. ஆபத்து! அதை நினைக்கையிலேயே தலை சுழன்றது. மறுபடி அவள் பிரஜை இழந்தாள். மோட்டார் ஒரு குலுக்கலுடன் நிற்கவும் இரண்டாம் முறையாக விழிப்பு வந்தது. சொப்பனத்தில் நடப்பது போல் அவள் சுந்தரம் பிள்ளையின் பங்களா வாசலில் கால் வைத்தாள். செடி மறைவில் இருந்தபடி சங்கரன் கவனித்தான். காரிலிருந்து இறங்கிய பெண் மிகுந்த அழகியாக இருந்தாள். அது மட்டுமல்ல, அவளிடம் ஒரு தள்ளாட்டம், தூக்க மயக்கமும் காணப்பட்டது. ஒரு கணத்தில் சங்கரன் முடிவு செய்துவிட்டான். ஏதோ மயக்க மருந்தை கொடுத்து அவளை பலாத்காரமாக தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று. சங்கரனுடைய நெஞ்சில் கோபம் அலை போல் பொங்கி எழுந்தது. யார் இவர்கள்? இஷ்டம் போல் ஒருவரை பிடித்து வருவதற்கும் அடைத்து போடுவதற்கும் என்று சீறினான். அன்றிரவு தம்பியின் கையில் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஞாபகம் வந்தன. அவனாவது ஆண் பிள்ளை, திமிரிக் கொண்டு ஓடி வர முடிந்தது. ஓர் இளம் பெண் இவர்கள் கையில் சிக்கிக்கொண்டால் மீள வழியேது? பொழுது புலர்ந்த பின் போய்விடுவது என்ற எண்ணத்தை அவன் மாற்றிக்கொண்டான். இந்த பெண்ணையும் எப்படியாவது விடுதலை செய்துவிட்டுத்தான் வெளியேறுவது என்று உறுதி செய்து கொண்டான். அங்கே நின்று கொண்டிருப்பது அபாயகரமானது. யாரேனும் பின்புறமாக வரலாம். வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த பெண்ணை எங்கே அடைத்து வைக்கிறார்கள் என்பதை அவன் அறிய வேண்டும். அடைக்கப்பட்டவுடனே தப்பித்துக் கொள்வதுதான் சிறந்த வழி. நேரமாக ஆக பந்தோபஸ்துகள் அதிகமாகக்கூடும். சங்கரன் மறுபடி வீட்டின் பின்புறத்தை அடைந்துவிட்டான். குசினி போன்றதொரு அறையின் பின்புற கதவு திறந்திருந்தது. அதில் இப்போது ஓர் அடுப்பை பற்ற வைத்திருந்தான் தவசு பிள்ளை. எட்டி பார்த்த சங்கரன் கண்ணுக்கு அறை காலியாக தென்பட்டது. ஒருவேளை தவசு பிள்ளை ஜலம் கொண்டு வர குழாய் அடிக்கு சென்றிருக்கலாம், அல்லது பண்டங்கள் கொண்டு வர உள்ளே போயிருக்கலாம். எப்படியும் திரும்பி விடுவான். காலதாமதம் ஆகாது. அதற்குள் அந்த அறையில் நுழைந்து இருட்டான ஒரு நடைபாதையை கடந்து பல மூட்டைகள் அடுக்கியிருக்கும் அறைக்குள் வந்து சேர்ந்தான். அவன் வருகையால் கலவரமடைந்து பல எலிகள் நாலா மூலைகளுக்கும் ஓடின. அடுத்தபடி என்ன செய்வது? கிரீச் என்ற சப்தத்துடன் ஓர் அறை கதவு திறந்து கொண்டது. அறையில் பரவியிருந்த இருட்டும் ஒரு கள்ளி பெட்டியுமே சங்கரனை காட்டிக் கொடுக்கவில்லை. பருத்த தொந்தியுடன் கஷ்முஷ்கென்று ஒரு கருத்த ஆள் வெளிப்பட்டு ஏதோ பாட்டை முணங்கிக் கொண்டே குசினிக்குள் சென்றான். ஓஹோ, இவன்தான் தவசு பிள்ளையோ! பிற்பாடு வெளியேறுவதானால் இவனை சமாளித்துவிட்டு போக வேண்டியிருக்கும். தவசு பிள்ளை வந்ததில் ஒரு சௌகரியம் ஏற்பட்டுவிட்டது. அவன் திறந்து வைத்த கதவின் வழியாக இன்னம் உள்ளே செல்லலாம். சங்கரன் அவ்வாறே செய்தான். மூன்று நான்கு அறைகளை தாண்டிய பின் மறுபடி பதுங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இருவர் பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் டீ குடிக்க வருபவர்கள். அருகில் நெருங்கியதும் காரிலிருந்து இறங்கினவர்களே என்பது சங்கரனுக்கு தெரிந்துவிட்டது. அருமையான பெண்ணில்லை என்று கேட்டான் ஒருவன். தங்க கிளி, சுந்தரம் பிள்ளை விடமாட்டான் என்றான் மற்றவன். இங்கே ஒரு சுந்தரி இருக்குதே, அது சும்மா இருக்குமா? நமக்கேன் இந்த வம்பு? யார் காதிலானும் விழுந்தால் குறவிளையை பிடித்து உலுக்கி விடுவான். சங்கரனுக்கு இன்னும் அந்த பெண் அடைப்பட்டிருக்கும் அறை தெரியவில்லை. இடம் புறம் தெரிந்த பாதையில் சிறிது தூரம் சென்றதும் வழி தவறிவிட்டதை உணர்ந்தான். அந்த பாதை ஒரு சிறிய மாடிப்படிக்கட்டில் வந்து நின்றுவிட்டது. அவசரமாக ரகசியமாக வெளியேற இந்த படிக்கட்டு உதவலாம். இம்மாதிரி வீடுகளுக்கு அது மிக அவசியம். அந்த படிகளின் மீது சந்தடியின்றி ஏறினான் சங்கரன். இருண்ட ஒரு அறையினுள் அது கொண்டு விட்டது. எங்கும் நிசப்தம். வெளியில் அத்தனை அழகாக காணப்பட்ட மாளிகையினுள் இப்படியும் ஒரு சிறு அறை இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டான் அவன். பகிரங்கமாக பேசும்போது சுத்தமாக காணப்படுபவர்கள் பலர் இப்படி அந்தரங்கத்தில் வெகு அசுத்தமாக இருப்பதை நினைத்து கொண்டான். வானம் தெளிந்தது. நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து சூரிய ஒளி பரவத் தொடங்கிவிட்டது. அவன் நிற்கக்கூடாது. அங்கும் இங்கும் சுற்றினான். கடைசியில் ஒரு ஜன்னல் தென்பட்டது. அதனுள் எட்டி பார்த்தபோது இந்திரா தன்னந்தனியே உட்கார்ந்திருந்தாள், தலையில் கையை வைத்தபடி. இப்படி வா என்றான் சங்கரன். இந்திரா நிமிர்ந்து பார்த்தாள். அவளுக்கு நம்பிக்கையில்லை. இவனே மற்றொரு எதிரியாக இருப்பானோ என்று பயப்பட்டாள். நான் உனக்கு விடுதலை அளிக்க வந்திருக்கிறேன், எப்படி உள்ளே வரலாம் என்று கேட்டான் சங்கரன். போன நம்பிக்கை திரும்பியிருக்க வேண்டும். அதோ கதவு வெளிப்புறம் தாழ்பால் போட்டிருக்கிறது என்றாள் இந்திரா.
சங்கரன் கதவின் பக்கமடைய கூரை மீது ஏறி குதிக்க வேண்டி வந்தது. 15 நிமிஷங்கள் இதில் விரயமாயிற்று. அழுத்தமான தாழ்பால். அறையை திறந்ததும் இந்திரா எழுந்து வந்தாள். தூக்க மயக்கம் பெரும் பகுதி நீங்கியிருந்தது.
என் பின்னே வா என்று சங்கரன் அவளை அழைத்து கொண்டு வந்தான்.
மாடிப்படிகளில் இருவரும் இறங்கினார்கள். இரண்ட பாதைக்கும் வந்தார்கள். அதற்கு மேல் போக முடியவில்லை. அறையில் இப்போது மனிதர்கள் அரவம் கேட்டது. இருவரும் பதுங்கினார்கள். சங்கரனின் பொறுப்பு 2 மடங்காகிவிட்டது. ஆனால் அந்த பெண் ஆபத்துக்கு ஆளாகக்கூடாது.
7-8 நிமிஷங்களுக்கு பிறகு சங்கரன் மீண்டும் தொடர்ந்தான். இந்திரா சுறுசுறுப்புடன் பின்பற்றினாள்.
சாமான அறையில் அவளை ஒழித்துவிட்டு குசினியில் எட்டி பார்த்தான். தவசு பிள்ளை அங்கே இருந்தான். நன்றாக விழித்து கொண்டிருந்தான். அந்த இடத்தை விட்டு அகலுவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. திரும்பி வந்து இந்திராவிடம், நான் ஒரு யுக்தி செய்கிறேன். அது பலித்தால் தவசு பிள்ளை இங்கிருந்து உள்ளே போவான். நீ உடனே தோட்டத்துக்குள் போய்விட வேண்டும். நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன். அப்புறம் ஓட்டம் இருக்கவே இருக்குது. ஒருவேளை நான் அகப்பட்டு கொண்டால் நீ எனக்காக தாமதிக்கக்கூடாது. ஓடிவிட வேண்டும் என்றான்.
இந்திரா பதில் கூறும் முன் அவன் உள்ளே ஓடிவிட்டான். 2 அறைகளுக்கப்பால் பல பித்தளை வெண்கல பாத்திரங்கள் மடமடவென்று சரிவது போன்ற சப்தம் கேட்டது. தான் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து இந்திரா பார்த்தாள்.
தவசு பிள்ளை குசினியை விட்டு எழுந்து பாத்திரங்கள் விழுந்த காரணத்தை அறிய ஓடினான். இப்போது இந்திராவுக்கு சங்கரனின் யுக்தி புரிந்தது. இருந்தாலும் சங்கரனை ஆபத்தில் விட்டு ஓட மனமில்லை. தவிர அவளால் உதவியின்றி ஓடுவது சாத்தியமாக இராது. எனவே சங்கரன் வந்தபோது இந்திரா அங்கேயே இருப்பதைக் கண்டு கோபித்து கொண்டான்.
சீக்கிரம் ஜல்தி அடடா, சொன்னபடி செய்யக்கூடாது என்று கடிந்து கொண்டு குசினியை தாண்டி தோட்டத்திற்குள் விரைந்தான்.
அவர்களுக்கு இருந்தது சில வினாடிகளே. தவசு பிள்ளை திரும்பி தோட்டத்தில் அவர்கள் ஓடுவதை கண்டுவிட்டால் எல்லோரையும் எச்சரிக்கை செய்துவிடுவான். காம்பவுண்டுக்குள் சுவர் எதிரே நின்று ஒரு கணத்தில் மரக்கிளையை பற்றி கொண்டு சங்கரன் அதன் மீது தாவினான். இந்திராவினால் அவன் வந்த வேகத்தில் பின்தொடர இயலவில்லை. சில அடிகள் பின்தங்கி சுவர் அருகில் வரும்போது மேலே நின்ற சங்கரன் குனிந்து அவள் பற்றி கொள்ள தன் கையை நீட்டினான். இதுவரை யாரும் பார்க்கவில்லை. சங்கரன் போட்ட திட்டங்கள் திருப்திகரமாக நடைபெற்று வந்தன. இந்திரா தன் நிலைமையை உணர்ந்தாள். அது அவளுக்கு பலமே அளித்தது. சங்கரன் கையை பற்றி கொண்டு சுவரில் ஏறிவிட்டாள். ஆனால் கீழே 7 அடி குதித்தாக வேண்டும். கால் முறியுமோ கை முறியுமோ? சங்கரன் சுவர் முகட்டில் உட்கார்ந்து அதை பிடித்து கொண்டு 2 வினாடிகள் தொங்கினான். பிறகு தொப்பென்று குதித்தான். அருகே நின்று தன் தோள் மீது கால் வைத்து இறங்கும்படி சைகை செய்தான். இந்திரா தயங்கினாள்.
சொல்கிறபடி கேள், தவறினால் இருவருக்கும் ஆபத்து. ஜல்தி ஜல்தி.
இந்திரா இறங்கும்போது சற்று தடுமாறிவிட்டாள். ஆனால் தரையில் மோதிவிடாதபடி சங்கரன் அவளை காப்பாற்றி, இனி நிற்கக்கூடாது. எந்த வினாடியும் தவசு பிள்ளை கண்டுகொள்வான். மாடி அறை காலி என்றால் நாலாபுறமும் தேடுவார்கள் என்றான். சங்கரனும் இந்திராவும் ஓடினார்கள். மரங்களின் ஓரமாக சென்றார்கள். ஜன நடமாட்டம் இன்னும் ஆரம்பமாகவில்லை. ஓடி வழக்கமில்லாத இந்திராவுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. எங்கேனும் உட்கார்ந்து சிறிது இளைப்பாறினால் தேவலை என்று நினைத்தாள். ஆனால் சங்கரன் நிற்பதே அபாயம் என்று எச்சரித்தான். மூச்சை பிடித்து கொண்டு இன்னும் சிறிது தூரம் ஓடிவிட்டால் அப்புறம் நிச்சிந்தையாக இருக்கலாம். வெகு நேரத்திற்கு பிறகு முதல் ஆசாமி அவர்கள் கண்ணில் தென்பட்டான். அரும்பு மீசையும் வெள்ளை சட்டையுமாக பார்த்தவுடன் பட்டணம்தான் என்று சொல்லும்படி இருந்தான். அவன் இவர்களை கூர்ந்து கவனித்து கொண்டு போனான் 1 வினாடி. இனி ஆபத்தில்லை என்று சங்கரன் சொல்ல நினைத்த சமயம் அந்த ஆள் 2 கைகளையும் ஆகாயத்தில் தூக்கி வீசி காட்டினான். சந்தேகத்துடன் நோக்கின சங்கரன் அடர்ந்த மரங்களுக்கிடையில் ஒரு சிறு பங்களா இருப்பதை அப்போதே கண்டான். வெகு சாமர்த்தியமாக அதை சுற்றி தோட்டம் வளர்த்திருந்தார்கள். இந்த சமிக்ஞைக்கு என்ன அர்த்தம் என்று யூகிப்பதற்குள் 2 பேர் அவர்களை நோக்கி ஓடி வந்தார்கள்.
வாருங்கள் பங்களாவுக்கு என்று அழைத்தார்கள்.
யார் பங்களா என்றான் சங்கரன். ஏதுவும் நம் எஜமான் பங்களாதான். நீங்கள் அங்கே இருப்பதும் இங்கே இருப்பதும் ஒன்றுதான். கலாட்டா செய்யாமல் வந்துவிடுங்கள் என்றான் அவர்களில் தடியனாக இருந்தவன். சங்கரன் இந்திராவை பார்த்தான். அந்த அரும்பு மீசைக்காரன் குறும்பு சிரிப்பு சிரித்தான்.
உங்களை மாதிரி இதுக்கு முந்தி ஆளுங்க ஓடியிருக்கிறாங்க. ஆகையால எஜமான் அவங்கள வரவேற்கிறதுக்குன்னே
இப்படி கட்டி வைத்திருக்கிறார் என்றான்.
எஜமானை மீறி யாரும் தப்பினதில்ல, தெரிந்து கொள் என்று ஒரு தடியன் சங்கரன் கழுத்தில் கை கொடுத்து முன்னே தள்ளினான்.
இந்திராவின் உள்ளம் உட்கார்ந்து விட்டது.